வணக்கம் கனடா. காற்றலையும் இந்த பொழுதில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் செயலாளரும் தமிழ் தேசியத்திற்கான மக்கள் முன்னணியின் வேட்பாளருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே.
வணக்கம்.
வணக்கம். கனடிய தமிழ் வானொலியின் காற்றலைகளினூடாக உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்வடைகின்றோம். கஜேந்திரகுமார், இந்த வேளையில் பல வினாக்களுக்கான விடைகளை அல்ல தெளிவுகளை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம். புலம்பெயர்ந்த மக்களின் சார்பாக முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நீங்கள் வெளியேறியதற்கான காரணம் எதுவென பல்வேறு ஊடகங்களினாடாக புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகள் அறிந்திருந்தாலும் இன்று உங்களை நேரடியாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற பொழுதில் அதன் ஒரு முழுமையான விளக்கத்தினை எதிர்பார்க்கின்றோம். கூற முடியுமா?
நிச்சயமாக. நான் தனிப்பட்ட முறையிலும் நான் சார்ந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் என்ற வகையிலும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து அது ஆரம்பித்த நாள் தொடக்கம் இத்தவரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2001 அக்டோபர் மாதம் ஆரம்பித்த பொழுது அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் விசேஷமாக அடிப்படை கொள்கைகளில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடியதான ஒரு சூழல் இருந்தபடியினால்தான் அந்த கூட்டமைப்புக்குள் தமிழ் காங்கிரசும் நானும் ஒன்றிணைஞ்சோம். அந்த கொள்கைகள் மிகவும் தெளிவாக தமிழ் மக்களால் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதற்கு ஆதரவு தெரிவித்த பல ஆண்டுகளாக தெளிவடைந்த கொள்கைகளாகத்தான் அந்த கொள்கைகள் அமைந்தன. அதாவது இலங்கை தீவில் வாழும் மக்கள் ஒரு தனித்தேசிய இனம். இலங்கை தீவின் வடகிழக்கு பிரதேசம் தமிழருடைய தாயகம். தமிழ் தேசத்துக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்ற மூன்று கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உத்தியோகபூர்வமாக இந்த 4 கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு, அதாவது இந்த 3 கோட்பாடுகளையும் நீங்கள் ஒன்றிணைந்து பார்த்தீர்கள் ஆனால் அதன் அர்த்தம் வந்து தமிழரோட தனித்தேசம், மற்றது தமிழருக்கு தனித்துவமான ஒரு இறமை உண்டு. ஆகவே இந்த அடிப்படைகளில் நாம் இணைந்து கொண்டபடியினால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நாம் 2001 டிசம்பர் மாதம் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாரித்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த கொள்கைகள் முன்வைக்கப்பட்டு அமோக வெற்றி பெற்று, அதேபோல 2004 தேர்தல் நடைபெற்ற பொழுது இதே கோட்பாடுகளை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி அதோடு தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு அப்பொழுது தமிழ் தரப்புக்காக ஏக பிரதிநிதிகளாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களையும் முன்னுரிமைப்படுத்தி நாம் நம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை 2004 தயாரித்து அதற்கும் கடந்த காலங்களுக்கும் விட அமோக வெற்றியொன்று பெற்று உருவாக்கப்பட்ட செயல்பட்ட ஒரு கூட்டமைப்பாகத்தான் நாம் இதுவரைக்கும் வந்திருக்கின்றோம். ஆனாலும் மே மாதம் 18 தேதிக்கு பிற்பாடு பெரிய அழிவுகள் எல்லாம் கண்டு முடிந்த கையுடன் இந்தியாவுடைய முக்கிய 2 உறுப்பினர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து இருந்தவர்கள், அதாவது திரு நாராயணன் அவர்களும் திரு சிவசங்கமேனன் அவர்களும், அவர்களை கூட்டமைப்பு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி தலைவர்கள் என்னுடைய கொழும்பில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் சந்தித்து நாம் அவர்களோடு என்னத்தை பேசப் போகின்றோம் என்ற விடயங்கள் ஆராய்வதற்காக நாங்கள் சந்தித்தோம். அந்த இடத்தில் முதல் தலைவராக திரு சம்பந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாவே சேனாதராஜா அந்த கூட்டத்தில் திரு செல்வம் மடைக்கலநாதன் கலந்து கொள்ளவில்லை, அவர் இந்தியாவில் இருந்தவர். முதல் தடவையாக தாங்கள் ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம், அந்த தீர்வு திட்டத்தை நாம் இந்தியாவுக்கு வழங்க வேண்டும், இந்தியாவுக்கு வழங்கி இந்தியாவுடைய கருத்தை அறிந்து நாம் அதற்கு ஒரு உறுதி வடிவத்தை கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை நாம் இந்த சந்திப்பு அறிவிப்போம் என்று பேசிக் கொண்டார்கள். அந்த இடத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் ஒரு கட்சி தலைவர் என்ற வகையிலும் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விடயம். ஏனென்றால் என்னோடு அன்றைக்கு வரைக்கும் என்னோடு இது இந்த விடயங்கள் தீர்வு திட்டம் விடயம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் அல்லது எங்களுடைய கட்சியுடைய எந்த விதமான கருத்துகளையும் அதற்கு அறியவில்லை. அறிவதற்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாகவும் இருக்கவில்லை. ஆகவே நான் அந்த விடயத்தை இது ஒரு முக்கியமான சந்திப்பு, இவ்வளவு எல்லாம் அழிவுகள் கண்டதுக்கு பிறகு நடைபெறப் போகின்ற முதலாவது சந்திப்பு, ஒரு வெளிநாட்டு தலைவர்களோடு நடைபெற இருந்த முக்கியமான ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பில் எனக்கு மட்டுமல்ல ஏனைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுக்கும் கூட தெரியாத ஒரு தீர்வு திட்டம் சம்பந்தமாக நாம் இவ்வகையான ஒரு உத்தியோகபூர்வ சந்திப்பில் நாம் பேச முடியாது, அது பேசவும் கூடாது. அது மட்டுமல்ல இவ்வகையான தீர்வு திட்டங்கள் வந்து வெறுமனே ரெண்டு மூன்று அரசியல்வாதிகளோ ரெண்டு மூன்று சட்டத்தரணிகளோ இணைந்து செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழருக்காக வந்து தமிழ் மக்களின் சார்பில் ஒரு கருத்து எல்லாத்தையும் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு நடவடிக்கையாக இருக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை ஒன்று இருக்கு. அதுவும் விசேஷமாக மே மாதத்துக்கு பிற்பாடு இருந்த அந்த சூழலில் நாம் நம்முடைய மக்கள் அனைவரையும் அரவணைக்கப் போகின்ற ஒரு 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 வேலை திட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். வெறுமனே கட்சி அரசியல் ஊடாக இல்லாட்டி வெறுமனே கட்சி தலைவர்கள் தீர்மானிக்கிற ஒரு செயல்பாட்டில் நாம் இருக்க முடியாது. நம்முடைய அரசியலும் நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மக்கள்மயப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை நாம் அந்த சந்திப்பில் எடுத்து உரையாடினேன். அப்போ மற்றது இந்த தயவு செய்து இந்த கருத்தை, அதாவது தீர்வு திட்டம் என்ற விடயத்தை உத்தியோகபூர்வமாக நீங்கள் அறிவிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு இருந்தும் அந்த சந்திப்பு இந்தியாவுடைய முக்கிய தூதுவர்களோடு நடந்த சந்திப்பு நான் அந்த மறுப்பு தெரிவித்து இருந்தும் கூட அந்த விடயம் அந்த சந்திப்பில் எடுத்துக்கூறப்பட்டது. இதுதான் முதல் தடவை ஒரு தீர்வு திட்டம் கூட்டமைப்பால் அல்லது கூட்டமைப்புடைய பெயரால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற என்று அறிந்து கொண்ட முதல் தடவை.
அந்த சந்திப்பில் நீங்களும் கலந்து கொண்டீர்களா?
அந்த சந்திப்பில் நானும் கலந்து கொண்டேன். அதுக்கு பிற்பாடு இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் வந்து நமக்கு தெரியாத ஒரு விடயம் இப்பொழுது எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல ஒரு முக்கிய நாடுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றோம். ஆகவே இனிமேலும் நாம் இந்த தீர்வு திட்டம் என்ன என்பதை பற்றி அக்கறை காட்டாமல் இருக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் இருந்தோம். அந்த வகையில் நான் அழுத்தம் கொடுத்து அந்த தீர்வு திட்டத்தை நான் நிச்சயமாக பார்க்க வேண்டும், அது மட்டுமல்ல என்னுடைய கட்சிக்கும் நான் காட்ட வேண்டும். என்னுடைய கருத்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் இந்த தீர்வு திட்டத்தை நாம் காட்ட வேண்டும். அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய கருத்தும் உள்வாங்கப்படுகின்ற ஒரு ஒரு தீர்வு திட்டமாகத்தான் அதை அமைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தேன். அந்த காரணத்தின் நிமித்தம் ஜூன் மாதம் ஒரு மத்திய பகுதி அளவில் நடுப்ப பகுதியில் எனக்கு முதல் தடவையாக இந்த தீர்வு திட்டம் காட்டப்பட்டது. அந்த தீர்வு திட்டத்தில் முதல் கட்டமாக அடிப்படை கொள்கை ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ற பெயரில் தேசியம் தாயகம் சுயநிர்ணயம் என்ற கோட்பாடுகள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு கீழ், அதாவது இந்த கொள்கைகளை செயல்முறையில் கொண்டு வரக்கூடிய சரத்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த சரத்துகள் முழுமையாக இந்த கொள்கைகளை மீறுகின்ற சரத்துகளாகத்தான் அமைந்திருந்தன. இந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்டினேன். அதாவது நீங்கள் தேசியம் தாயகம் சுயநிர்ணயம், விசேஷமாக சுயநிர்ணயம் என்றால் இறைமை சம்பந்தப்பட்ட விடயம், தமிழருடைய தனித்துவமான இறைமை, சட்ட ரீதியாக தமிழருடைய தனித்துவமான இறைமையை கோரி நிற்கின்ற ஒரு விடயம். தமிழருக்கு தனித்துவமான இறைமை இருந்தால்தான் தமிழர் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய சுய நிர்ணயம், சுயமாக நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமை நமக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த கோட்பாடுகளை வைத்து நாம் மீண்டும் ஒரு அதிகார பகிர்வு, இலங்கை அரசுடைய அரசியல் அமைப்புக்குள்ளே இருந்து அதை மாற்றியமைக்கிற வேலை திட்டத்தில் இறங்க முடியாது. ஏனென்றால் இந்த கோட்பாடுகள் வந்து உண்மையிலே எங்களுடைய தனித்துவத்தை பேணுகின்றது, எங்களுடைய தனித்துவத்தை வலியுறுத்துகின்றது. ஆகவே இவ்வகையான அதிகார பகிர்வு பாதைக்குள் நாம் இறங்கினால் அது நம்முடைய அரசியலை 35 வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது 72 ஆண்டு திரு செல்வநாயகம் அவர்கள் அந்த பாதையில் அச்சவரைக்கு வந்து இனிமேலும் இந்த அதிகார பகிர்வு என்ற பாதை சரிவராது, அதில் நாம் தோல்வி அடைஞ்சிருக்கின்றோம், நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற முடிவுக்கு வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணி காங்கேசன் துறை தொகுதிக்கு மீண்டும் ஒரு தேர்தலில் நின்று நம்முடைய தனித்துவத்தை வலியுறுத்தி தேர்தலில் போட்டியிட்டு வென்று அமோக வெற்றி பெற்று அதுக்கு பிற்பாடு வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து பின்னர் அதுக்கு பிற்பாடு 77 ஆண்டு தனித்தமிழகத்துக்கான கோரிக்கையை முன்வைத்து மக்கள் அமோக ஆணையை கொடுத்ததுக்கு பிற்பாடு நாம் திரும்பவும் இலங்கை அரசியலமைப்புக்குள் செல்கின்ற ஒரு பாதைக்கு நாம் அனுமதிக்க முடியாது. அது நம்முடைய அரசியலை 35 வருடங்களுக்கு பின்னுக்கு கொண்டு செல்லுது என்ற கருத்துக்களை நான் வலியுறுத்தி வந்தேன். அது மட்டுமல்ல, இந்த தீர்வு திட்டம் இந்த மூத்த தலைமைகள், அதாவது திரு சம்பந்தன் அவர்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், மாவை சேனாவராக அவர்கள் ஊடாக ஏனைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுக்கு தரப்படவில்லை. உண்மையிலே நான் தான் முதல் தடவையாக அந்த தீர்வு திட்டத்தை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காட்டினேன். அப்படி இருக்கவும் இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற குழுவுடன் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு சந்திப்பும் நடைபெறவில்லை. பல்வேறு மாதங்களுக்கு பிற்பாடுதான் அதுவும் அந்த தீர்வு திட்டம் ஒரு இறுதி வடிவம் கொண்டதுக்கு பிற்பாடுதான் முதல் தடவையாக அந்த தீர்வு திட்டத்தில் இருந்த விடயங்கள் பாராளுமன்ற குழுவுக்கு வாசிக்கப்பட்டது. அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிரஜை அந்த தீர்வு திட்டத்துடைய ஒரு காப்பி தங்களோட கையில் இல்லை. ஆகவே இப்படியான ஒரு செயல்பாட்டில் தான் கூட்டமைப்புடைய தலைமை
செயல்பட்டு
கொண்டு வந்தது. அப்ப இந்த விடயத்தில் ஒரு முருகல் நிலை வந்தது, இந்த தேர்தல், இந்த வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கொள்கை எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடலில் தான் ஒரு முடிவு நிச்சயமாக ஒரு அந்த முடிவு உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் என்னுடைய கருத்து, அதாவது நாம் ஒரு தனி தேசம், நமக்குண்டு ஒரு தனித்துவமான இறைமை உண்டு, நம்முடைய தேசம் அந்த விடயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அந்த அடிப்படையில் நாம் சிங்கள தேசத்தோடு அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் நாம் சிங்கள தேசத்தோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும், அந்த இணக்கப்பாட்டை நம்முடைய தனித்துவமான இறைமைகளை கூட்டு சேர்க்கிற ஒரு செயல்பாட்டின் மூலமாகத்தான் ஒரு நாட்டுக்குள் நாம் வாழலாம் என்ற கொள்கையை நிராகரித்து இனிமேலும் நாம் தேசியம் என்ற விடயங்களை வலியுறுத்த முடியாது. அதற்கு காரணம் தமிழ் மக்கள் தங்களுடைய தளத்தை முழுமையாக இழந்திருக்கின்றார்கள், நம்முடைய மக்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். ஆகவே இனி நாம் சர்வதேச சமூகம் விரும்பினதைத்தான் நாம் வலியுறுத்தலாம், அவர்களில் தான் நாம் தங்கியிருக்கலாம். அதுவும் விசேஷமாக இந்தியாவை மீறி அல்லது இந்தியா விரும்பாத எதையும் நாம் கடைபிடிக்க முடியாது, முன்வைக்க முடியாது. அந்த வகையில் இந்த தேசம் என்ற விடயத்தில் நாம் செயல்பட முடியாது, அந்த அடிப்படையில் செயல்பட முடியாது என்று திட்டவட்டமாக எனக்கு கூறப்பட்டது. அந்த கருத்தோட இணங்க முடியாத ஒரு பட்சத்தில் தான் அகிலங்கை தமிழ் காங்கிரஸ் செயற்குழு ஏகமனதாக கூட்டமைப்பில் இருந்து விலகிறதாக, ஏனென்றால் அடிப்படை கூட்டமைப்பு உருவாகின அந்த அடிப்படை கொள்கை இதில் இருந்து கூட்டமைப்புடைய தலைமையும் கூட்டமைப்புடைய அண்மை கால நடவடிக்கைகளும் விலகி இருந்த காரணத்தின் நிமித்தம் இனிமேலும் நாம் கூட்டமைப்பில் செயல்பட முடியாது என்ற ஒரு ஒரு கஷ்டமான ஒரு முடிவுக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தோம்.
திரு கஜேந்திரகுமார் அவர்களே, அடிப்படை கொள்கைகளில் இருந்து நாம் விலகவில்லை என்று ஐயா திரு ரா சம்பந்தன் அவர்களும், நேற்றைய தினம் தாயகம் தேசியம் சுய நிர்ணய உரிமை ஆகியவற்றை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை என்று திரு வேமச்சந்திரன் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கூறுகின்ற இந்த அடிப்படை கொள்கைகள் என்பது எதை குறித்து நிற்கிறது?
அவர்கள் தங்களுடைய அடிப்படை கொள்கை என்று கூறுவதும் இந்த தேசம் தாயகம் சுய நிர்ணயம். ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால், இந்த தீர்வு திட்டத்தை கண்டதுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த கோஷங்களை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய அந்த கோஷங்களுக்கு அந்த கொள்கைகளுக்கு நேர்மையாக அந்த கொள்கைகளை கோஷங்களாக பயன்படுத்தினமே ஒழிய அந்த கொள்கைகளை நேர்மையாகவும் உறுதியாகவும் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு வேலை திட்டத்திலும் இறங்குறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் சர்வதேச சமூகம் விசேஷமாக இந்தியா போன்ற நாடுகள் விரும்ப இல்லை என்று கூறுகின்ற காரணத்தினால், அப்ப எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூறலாம். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு அவர்கள் திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு பேட்டியில் தினக்குரல் பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் தாங்கள் ஒஸ்லோ பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அந்த ஒஸ்லோ தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தங்களுடைய தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது, அதற்கிணங்கத்தான் தங்களுடைய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் அமையும் என்று கூறியிருக்கின்றார். ஒஸ்லோ பிரகடனம் என்றது தமிழில் ஒஸ்லோ பிரகடன தீர்மானத்தை முன்வைக்கிறதுக்கு முக்கிய நோக்கம் அது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு நெருக்கப்பாடு வந்ததென்ற ஒரு ஒரு காரணத்தை காட்டுவதற்காகத்தான் அந்த ஒஸ்லோ தீர்மானத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த ஒஸ்லோ தீர்மானம் என்றது திரு சம்பந்தன் அவர்களுக்கும் ஏனைய கூட்டமைப்புடைய மூத்த தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பே அந்த ஒஸ்லோ தீர்மானத்தில் இருந்து விலகி இருந்தார்கள் என்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விடயம் திரு மாவை சேனாதராஜ அவர்கள் கடைசி கட்டத்தில் திரு மாமனிதர் சிவனேசன் அவர்களுடைய இறந்த அவருடைய சித்த வீட்டில் கலந்து கொண்ட பொழுது தலைவரை சந்தித்த பொழுது திரு மாவை சேனாதராஜா அவர்கள் ஒஸ்லோ தீர்மானத்தை பற்றி அவரோடு பேசுகின்ற பொழுது தலைவர் அவருக்கு திட்டவட்டமாக ஒஸ்லோ தீர்மானத்தை நீங்கள் கைவிடுங்கள், அதை மறந்துவிடுங்கள், ஏனென்றால் நாம் அதை விரும்பவில்லை, அதிலிருந்து நாம் ஏற்கனவே எப்பவோ விலகி இருக்கின்றோம், ஆனால் ISDA தன்னாட்சி இடைக்கால அதிகார கட்டமைப்பை அந்த பிரேரணையின் அடிப்படையில் வேண்டும் என்றால் நீங்கள் செயல்படலாம், ஏனென்றால் எங்களுடைய தனித்துவமான திறமை என்றது அதில் மிகவும் தெளிவாக வலியுறுத்தப்படுகின்றது என்ற ஒரு தெளிவான செய்தியை கூறியிருந்ததாக மாவை சேனாதராஜ அவர்களே நம்முடைய பாராளுமன்ற குழுவுக்கு அந்த தலைவருடைய கூட்டம் நடைபெற்றதற்கு பிற்பாடு அறிவித்தார். ஆனால் இது இந்த விடயங்கள் பல விடயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு கட்டத்தில் அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலில் இறங்கியிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒஸ்லோ தீர்மானத்தை, அதாவது தமிழீழ விடுதலை புலிகளே முன்வைத்த இந்த ஒஸ்லோ தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தாங்கள் ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கோம் என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேத திட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்.
இப்பொழுது இந்த இடத்தில் திரு கஜேந்திரகுமார் அவர்களே, ராஜதந்திரம் என்பதும் நெகிழ்வு போக்கோடு இப்பொழுது பயணிக்க வேண்டிய ஒரு காலம் என்றும், ஆகவே சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் உடன்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் பக்கத்தில் இருந்து வைக்கப்படுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்?
இல்லை, என்னை பொறுத்தவரையில் விட்டுக் கொடுப்புகள் நாம் செய்யலாம், அதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம், ஆனால் அடிப்படை விடயங்களில் விட்டுக் கொடுக்க முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழருடைய நலன்கள், தமிழருடைய அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் நிச்சயமாக எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் செய்ய முடியாது. அந்த விடயங்கள் வந்து, அதாவது நம்முடைய நலன்கள், எங்களுடைய அடிப்படை உரிமைகள், எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயங்கள் சமரசத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் அந்த கோணத்தில் இருந்து நாம் எவரோடையும் அணுகத்தயாராகவும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்தியாவோடும், ஏனைய சர்வதேச அதுவும் விசேஷமாக மேற்குலக நாடுகளோடும் நாம் அவர்களை அணுக வேண்டிய ஒரு தேவையும் ஒரு தேவையுண்டு நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த தேவை இருக்கின்ற காரணத்தினால் நாம் நம்முடைய அடிப்படை கொள்கைகளை, அடிப்படை உரிமைகளை நாம் விட்டுக் கொடுத்து அவர்களோடு அணுக வேண்டிய தேவையும் இல்லை, அப்படி செயல்படவும் முடியாது. அந்தந்த நாடுகள், உதாரணத்துக்கு இந்தியா சிதவலையில் அல்லது மேற்குலக நாடுகளில் ஒரு சிலர் சிதவலையில் நம்முடைய அடிப்படை கொள்கைகளை நாம் கடைபிடிப்பதை விரும்பாமல் இருக்கலாம். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடும். ஆனால் அல்லது அவர்களுக்கு அந்த கொள்கைகள் ஒரு ஒரு சர்வதேச மட்டத்தில் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய கொள்கையாக அவர்கள் சிலவரையில் நினைக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த கருத்தை எமக்கு கூறுகின்ற காரணத்தினால் நாம் நம்முடைய நலன்களை விட்டு கொடுத்து, நம்முடைய அடிப்படை விடயங்களை விட்டுக் கொடுத்து அவர்கள் விரும்பினதைத்தான் நாங்கள் செய்ய போகின்றோம் என்றால் அதுக்கு ஒரு தலைமை தேவையில்லை. நாம் நமக்கு இருக்கின்ற கடமை நம்முடைய மக்களுடைய அடிப்படை விடயங்களை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய தலைமைக்கு இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு வேறு சக்திகள் விரும்பினதைத்தான் நாம் செய்ய போகின்றோம் என்றால், அல்லது வேறு ஆக்கள் விரும்பினதன் அடிப்படையில் தான் நாம் செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகின்றோம் என்றால், அதுக்கு பேர் தலைமை அல்ல, அதுக்கு பேர் வந்து கைப்பொம்மையல். அதுக்கு தமிழ் தலைவர்கள் தேவையில்லை. தமிழ் தலைவர்கள் தங்களுடைய மக்களுடைய நலன்களை கருதி அந்த நலன்களை வந்து, அந்த உரிமைகளை வந்து மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கோ வேறு எந்த ஒரு சக்திக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ வலியுறுத்த வேண்டிய ஒரு வண்டமை இருக்க வேண்டியதுதான் தமிழ் தலைவர்கள். அதை விட்டுவிட்டு மற்றவை எல்லாரும் விரும்பினதைத்தான் நாம் செய்ய போறோம் என்றால் அது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்க முடியாது.
இப்பொழுது நாங்கள் எதிர்வரும் தேர்தல் குறித்த சில விடயங்களை கவனித்தோம் என்றால், இப்பொழுது கூறப்படுகிறது வன்னி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய கிழக்கு மாகாணங்களை, அதாவது திருகோணமலையை தவிர்ந்து மற்ற இடங்களில் தமிழ் காங்கிரஸ் சார்பில் யாரும் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும், ஆகவே இந்த மக்கள் சுயநிர்ணய தாயக தன்னாட்சி என்ற கோட்பாடுகளுக்கு விதிவிலக்காக இருக்கின்றார்களா என்று ஒரு சாராரும், அதே வேளையில் கிழக்கு தூண்டாடப்படுகின்றதற்கு காரணமாக காங்கிரஸ் அமைந்துவிடப் போகின்றது, அங்கே தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போகின்ற அபாயம் தோன்றுவதாக இன்னும் ஒரு சாராரும் சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது குறித்து என்ன கூற முடியும்?
நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி ஒரு ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டோம். அந்த ஊடக அறிக்கையில் நாம் தெளிவாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி இந்த தேர்தல் காலத்தில் யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் மட்டும்தான் நாங்கள் போட்டியிடுவதற்கு காரணம், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு பிழையான வழிக்கு கொண்டு செல்லும் தலைமை திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் போட்டியிடுகின்றார்கள். ஆகவே அந்த தலைமையை நாம் நிச்சயமாக ஓரம் கட்ட வேண்டும். அந்த தலைமையை நாம் தோற்கடிக்க வேண்டும். அந்த தலைமையை தோற்கடிப்பதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பழைய கொள்கைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். அதன் ஊடாக எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் பழைய கொள்கைக்கு திரும்பினால் நாமும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து ஏனைய தேசியத்துக்கான உறுதியாக செயல்படுகின்ற ஏனைய சக்திகளோடும் இணைந்து நாங்கள் எதிர்காலத்தில் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகும். இந்த ஒற்றுமைக்கு தடையாக இருக்கின்றவர்கள் தான் இந்த மூத்த தலைவர்கள். அந்த மூத்த தலைவர்கள் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் மட்டும்தான் போட்டியிடுகின்றார்கள். அவர்களை தோக்கடிக்கும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாம் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் போட்டியிடுகின்றோம். எம்மை பொறுத்தவரையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை முற்றுமுழுதாக அளிக்கிற நோக்கம் நமக்கு இல்லை. அப்படியொரு நோக்கம் இருந்தால் நாம் முழு வடகிழக்கு முழு தமிழ்தாய பிரதேசங்களில் நாம் நம்முடைய தமிழ்த் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி போட்டியிட்டு இருக்கும். ஆகவே நமக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை முழுமையாக அளிக்கிற நோக்கம் இல்லை. தமிழ் மக்கள் கிழக்கு மாநிலத்தில் அவர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிற நோக்கமும் இல்லை. அப்படி என்றால் நாம் மற்ற களத்திலும் அம்பாரிலும் நிச்சயமாக போட்டியிட்டு இருப்போம். அது மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் பண்ற நோக்கமும் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் நிச்சயமாக அம்பாரிலையும் மட்டக்களப்பிலையும் வெண்ணிலையும் போட்டிட்டு இருப்போம். ஆனால் ஒரு தலைமை பிள்ளையான வழிக்கு அந்த தமிழரை கொண்டு சென்றுதென்றால் அந்த தலைமையை இனம் கண்டு அந்த தலைமையை தோக்கடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு ஒரு அரசியலில் ஈடுபடுகின்ற நபர்கள் என்ற வகையில், ஒரு கட்சி என்ற வகையிலும், பொது அமைப்புகள் என்ற வகையிலும் நமக்கு உண்டு. அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாம் இந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் போட்டியிடுகின்றோம்.
நிறைவாக திரு கஜேந்திரகுமார், உங்களிடமிருந்து ஒரு சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நீங்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறீர்கள், அதாவது புலம்பெயர் ஈழத் தமிழர்களின் அரசியல் நகர்வுகளுக்கான நாடு கடந்த தமிழீழ அரசே தமிழீழ கோரிக்கைகளுக்கான வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது பற்றி நிறைய கூறியிருக்கிறீர்கள். இது நிலத்திலும் புலத்திலுமான தொடர்பாளர்களை ஏற்படுத்திக் கொள்கின்ற, முதலாவதாக அங்கிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு மக்களாக செயற்பாடாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களோடும் உங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை ஒன்றிணைந்து முன்னெடுப்பதற்கான ஆரம்ப படிக்கல் என்று எடுத்துக் கொள்ளலாமா?
நான் கூறினது என்னவென்றால், தமிழ் தேசிய இனத்துடைய பலம் நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள். இன்றைக்கு நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள் எழுச்சி கொண்டு நம்முடைய மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், நம்முடைய மக்கள் பட்டிருக்கின்ற இந்த அழிவுகள், அவற்றையெல்லாம் கண்டு இனிமேலும் நம்முடைய மண்ணில் இருக்கின்ற மக்கள் இனிமேலும் அழிய முடியாது, அவர்களுக்கு ஒரு நீதியான நியாயமான ஒரு தீர்வு, ஒரு இறுதி தீர்வு ஒன்று அவசியம். அந்த அடிப்படையிலே வந்து அவர்கள் மிகவும் உறுதியாக அவர்களுடைய கருத்துக்களை ஜனநாயக ரீதியில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் நம்முடைய மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய புலத்தில் வாழ் மக்கள் தான் நம்முடைய மண்ணில் வாழ் மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை விட்டு, அவர்களை ஓரம் கட்டி நாம் ஒருபோதிலும் முன்னேற முடியாது. ஆனால் அதே சமயம் தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய அடிப்படை கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதாவது நாம் ஒரு தனி தேசிய இனம், தாயகம், சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசம், இறமை என்ற விடயங்களை மிகவும் தெளிவாக முன்வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படை கொள்கைகள், இந்த அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைகளை அந்த கொள்கைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எம்மோட இணைந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை தரப்போடும் நாம் வேலை செய்ய தயாராகவும் இருக்கின்றோம். விசேஷமாக நம்முடைய புலம்பெயர்ந்த மக்களோடு நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவையும் நாம் தெளிவாக உணர்ந்து இருக்கின்றோம்.
நல்லது. பணி நிறைந்த நேரத்திலும் தேர்தல் பரப்புரைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட நீங்கள் பல தெளிவுகளை புலம்பெயர்ந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு வாய்ப்பான பொழுதில் இன்னும் நிறைவான பல விடயங்களை பேசிக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே.
நன்றி.